சகோதரி தீபா, ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை முறையின் தனித்துவம் என்ன?
இப்போ ஹோமியோபதியுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முழு குணம். அதுதான் ஹோமியோபதியுடைய நோக்கம். ஒரு மனுஷங்க ஒரு நோயோட, இப்போ கை வலியோடு வந்தாங்கன்னா, அவங்க கையை மட்டும் நாங்கள் பார்க்குறதில்ல. இப்போ மற்ற மெத்தட்ஸான சிகிச்சை முறைகளில் அவங்க வந்து கை வலினா கை வலிக்கு மட்டும்தான் மருந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஹோமியோபதியை பொறுத்த மட்டும் முழு குணம். இப்போ கை வலி அப்படின்னு சொன்னால் அதுக்குடைய காரணம் என்ன? அந்த கை வந்து ஒருத்தவங்களுடைய உடம்பில் இருக்குது. இப்போ ஒரே மாதிரி வேலையை தான் ஒரு அஞ்சு பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அஞ்சு பேருக்கும் கை வலி வராது. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்களுக்கு தான் கை வலி வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனநிலைகள், அவங்க குடும்ப பின்னணி, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, இல்லாட்டி அந்த வேலையை அவங்களால ஏற்றுக்க முடியல, முழு மனசோடு செய்ய முடியல, இல்லாட்டி நண்பர்கள் வட்டத்தில் ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரி அவங்க மனசில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அது வழியாக அந்த உயிர் ஆற்றலுடைய வீரியம் குறைஞ்சி அப்படி குறையும் பொழுது தான் இவங்களுக்கு வெளியில் அது வியாதியாக வெளிப்படும். கை வலி, கால் வலி, தலைவலி அந்த மாதிரி வியாதியாக வெளிப்படும். அதனால் ஒரு மனிதன் ஒரு நோயோடு வரும் பொழுது அந்த நோய் உள்ள உறுப்பை மட்டும் கவனிக்காமல் முழு உடலையும், மனசு, உடல், ஆன்மா எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு முழு குணம் கிடைக்கும். அதான் ஹோமியோபதி தனித்தன்மை, வந்து நோயாளிகளுக்கு முழு குணம் கொடுக்கறது. இன்னொன்று இண்டிவிஜுவலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. யாருமே இன்னொருத்தவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒத்துக்காது. ஒரு கிளைமேட் ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒத்துக்காது. அப்போ ஒவ்வொருத்தருக்குடைய தனித்தன்மை என்ன? இவங்களுக்கு எந்த கிளைமேட் ஒத்துக்குது, எந்த மாதிரி சாப்பாடு ஒத்துக்குது, என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களுடைய தனித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை கொடுக்கறது, அது ஹோமியோபதியுடைய ஒரு தனித்தன்மை. அப்புறம் ஹோமியோபதி அந்த மருந்துகளின் அந்த உயிர் ஆற்றலை மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறது. வெறும் வேதிப்பொருட்களையோ அல்லது உயர் பொருட்களையோ அல்ல, மாறாக மருந்தினுடைய உயிர் ஆற்றலை நோயை குணமாக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி உயிர் ஆற்றலை மட்டும் நாங்கள் பயன்படுத்துறதுனால பக்க விளைவுகள் வந்து தவிர்ப்பு. ஏன்னா அந்த வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கும் பொழுது தான் அது போய் மற்ற உறுப்புகளை பாதித்து பக்க விளைவுகள் வரும். இங்கே வந்து அந்த மாதிரி பொருட்கள் இல்லாததுனால பக்க விளைவுகள் இருக்காது ஹோமியோபதியில். அப்புறம் கேஸ் டேக்கிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஒரு நோயோடு வரும் பொழுது அவங்க நோய் உறுப்பை மட்டும் பார்க்காம அவங்களுடைய மனசு, அதாவது டிசீஸுடைய ப்ரோக்ரஸ், வளர்ச்சி, அது எப்போ தொடங்கிச்சு, எப்படி வளர்ந்துச்சு, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க அந்த பின்னணியையும் பார்த்து, அப்புறம் அந்த நோயாளி நம்மக்கிட்ட வரும்போது அவங்க பேசுகிற விதம், அவங்க பாடி லாங்குவேஜ், அதாவது அவங்களுடைய முக பாவனைகள், அதெல்லாமே நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லும். அதையெல்லாமே தெளிவாக பார்த்து அப்போ அவங்க எப்படிப்பட்ட ஒரு குணமுடையவர்கள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இன்னொன்று, அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்களை அவங்க கூட வர்றவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி அந்த ஹோமியோபதி மருத்துவர் வந்து ரொம்ப கவனமாக தன்னுடைய நோயாளியை எல்லா விதத்திலும் ஆராய்ந்து மருந்து கொடுக்கப்படுகின்றது.
அலோபதி மருத்துவ சிகிச்சை பெற்று குணம் பெறாமல் இருந்து ஹோமியோபதி சிகிச்சைக்கு வருகின்றவர்களுக்கு தாங்கள் எப்படி சிகிச்சை கொடுக்கின்றீர்கள்?
அப்படி வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் முழு குணம் அளிக்கிறது அப்படின்றது முடியாது எங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய உயிர் ஆற்றல் வந்து ரொம்ப சிதைஞ்சு போய் தான் வருவாங்க. அத்தனை மருந்தை உள்ள எடுத்து நிறையா உறுப்புகள் பாதிக்கப்பட்டு, உள்ளார நிறையா உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி நிலையில தான் வருவாங்க. அந்த மாதிரி நிலையில் அவங்களுக்கு நாங்கள் முழு குணம் அளிக்க முடியாது. ஓரளவு தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து குணம் அளிக்கலாம். அந்த மாதிரி இப்போ குழந்தை பருவத்திலிருந்தே ஹோமியோபதியில் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எந்த வியாதியும் அது சீக்கிரமாக தாக்காது. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த விதமான அந்த கடினமான வியாதிகள் எதுவும் தாக்காது.
சகோதரி தீபா, தங்களுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் எப்படி ஆர்வம் வந்தது?
ஃபஸ்ட்டு நான் படிக்கிறதுக்கு தொடங்கும் போது எனக்கு ஹோமியோபதி பற்றி எதுவுமே தெரியாது. சபை தான் என்னை கூப்பிட்டு, அம்மா ஹோமியோபதி நல்லதுன்னு கேள்விப்படுறோம், நம்ம சபைக்கு நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லதுன்னு கேள்விப்படுறோம், அதனால் நீங்கள் ஹோமியோபதி படிங்க அப்படின்னு என்னை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. ஆனால் அங்கே போன பிந்தி தான் நான் ஹோமியோபதினா என்னன்னே படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதை படிக்க படிக்க உள்வாங்க அதில் ஒரு ஆன்மீகம் கலந்துருக்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். அது ஹோமியோபதி வந்து மனுஷங்க உடம்பை மட்டும் குணப்படுத்தலை, மாறாக அவங்க மனசு, ஆன்மா எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப ஒரு மனிதாபிமானத்தோடு மக்களை கண்டுபிடிச்சி அவங்கள குணப்படுத்துது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். அதனால் எனக்கு ஆர்வம் அதிகமாச்சு. இது வந்து நான் உண்மையிலே நினைக்கிறேன், ஹோமியோபதி கடவுள் மனுஷங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம். ஸோ இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு கிடைச்ச இந்த ஆசீர்வாதத்தை என்னை போல் இன்னும் நிறையா மக்களுக்கு பயன்படணும்னு சொல்லிட்டு நான் நிறையா பேருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் கடவுள் எனக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த ஆசீர்வாதம் நிறையா மக்களுக்கு கிடைக்க நான் முயற்சி எடுப்பேன்.
சகோதரி தீபா, இந்த ஹோமியோபதி மருத்துவத்தின் அருமை பெருமைகளை விரிவாக விளக்கினீர்கள், இதனால் பலன் இல்லாமலும் இருக்குமா?
ஹோமியோபதி டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதாவது உறுப்பு, கிட்னி ஃபெயிலியர், அதை கிட்னி எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது உறுப்பு நீக்கப்பட்ட நிலையில் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய உயிர் ஆற்றல் வந்து ஏற்கனவே செயல் இழந்துருச்சு. அந்த மாதிரி சமயத்தில் ஹோமியோபதி கொடுக்குற போது அவங்களுக்கு நல்லா பலன் தராது. அப்புறம் இப்போ அவசர சிகிச்சை, ஆக்சிடென்ட்ஸ், அந்த மாதிரி சமயத்துலேயும் சஃபகேஷன்ஸ், அப்புறம் இந்த நீரில் தண்ணியில் மூழ்கி போகிறவங்க, அந்த மாதிரி அவசர சிகிச்சைக்கு வந்து ஹோமியோபதி பயன்படாது. அப்புறம் சர்ஜிக்கல் கேசஸ், அறுவை சிகிச்சைக்கு உரிய அதாவது இப்போ புற்றுநோயிலையும் கடைசி நிலைக்கு வந்துடுவாங்க, அந்த மாதிரி நிலையில் வர்றவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது எங்களால். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அலோபதி நிறையா நேரம் எடுத்து தன்னுடைய உயிர் ஆற்றலை செயலிழந்துட்டு தான் மக்கள் வர்றாங்க, அந்த மாதிரி சமயத்துலேயும் ஹோமியோபதி அவங்களுக்கு ரொம்ப பலன் அளிக்காது. அப்புறம் டிஃபார்மிட்டிஸ், அது பிறக்கும் பொழுதே ஒரு சில குறைபாடுகளோடு பிறக்கிற மக்களுக்கு அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு ஹோமியோபதி எந்த விதத்திலும் உதவி செய்யாது. இது தவிர ஹோமியோபதி எல்லா மக்களுக்கும், மற்ற எல்லா நோய்களுக்கும் ஹோமியோபதி நல்ல ஒரு பயனுள்ள சிகிச்சை முறையாக இருக்கும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். த ஸ்கோப் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த நோய் டைனமிக் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம், உயிர் ஆற்றல் தொடர்புடையதாக இருக்கணும். உயிர் ஆற்றல் வலுவிழந்ததுனால அவங்களுக்கு நோய் வந்தது, அந்த மாதிரி சமயத்தில் மக்கள் வரும்பொழுது அவங்களுக்கு நல்ல ஹோமியோபதி செயல்படும். அதாவது இன்னும் நீண்ட நாள் நோய் இருக்கிறவங்களுக்கு ஹோமியோபதி நல்லா செயல்படும். அப்புறம் தனித்தன்மை, ஒரு சிலர் வந்து வியாதியுடைய அந்த வியாதிக்குரிய நோய்க்குறிகளை விட வித்தியாசமான ஒரு சில அறிகுறிகளை வெளிப்படுத்துவாங்க, அதுதான் அவங்களுடைய தனித்தன்மைன்னு நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தனித்தன்மையுடைய நோய்க்குறிகளோடு வர்றவங்களுக்கு ஹோமியோபதி ரொம்ப நல்லா செயல்படும். ஸோ ஹோமியோபதி எல்லா வயதினருக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா வியாதிக்காரர்களுக்கும் பயன்படும்.
அருள் சகோதரி தீபா, வத்திக்கான் வானொலி நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கி ஹோமியோபதி மருத்துவம் பற்றி விளக்க முன் வந்தீர்கள், அதற்காக எம் நேயர்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கின்றோம். ஹோமியோபதி மருத்துவம் பற்றி எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் விரிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என நம்புகின்றோம். தங்களது இந்த மருத்துவ பணி சிறக்கட்டும். வணக்கம்.